இன்னைக்கு நம்முடைய ஆத்மீக ஜீவிதத்திற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையாகும். இல்லாட்டி தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த திட்டத்துல தெளிவடையக்கூடிய சில வேத வசனங்களை நாம் இன்னைக்கு தியானிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நாம் மனிதர்களுடைய நியாய தீர்ப்பு பற்றி ஒரு சில விசேஷமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறதை நாம் தியானிச்சு பார்க்கலாம். அதற்கு முன்பதாக சகோதரருடைய சகோதரர் கேட்டார் நம்ம இடத்துல, என்னன்னா நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம பார்த்தோம் ஒரு பாடம், என்ன பாடம், தூதர்களுடைய நியாய தீர்ப்பு. அப்ப அந்த நியாய தீர்ப்பு சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன ஒரு கேள்வி, அதாவது 1 பேதுரு 3 அதிகாரம் 19 வசனத்தினுடைய ஒரு தெளிவான விளக்கம் சகோதரர் கேட்டார். நேற்று கூட ஈரோட்ல ஒரு சகோதரி கூட நம்ம இடத்துல அதான் கேட்டாங்க. வசனம் படிங்க. ஆமாம், அப்போ இது வந்துட்டு கர்த்தர் இயேசு செய்த ஒரு காரியம், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப இதனுடைய விளக்கம் நாம போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். இதனுடைய விளக்கம் என்ன நாம பார்த்தோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்த்தோம், அந்த ஆவியில அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். கர்த்தர் இயேசு ஆவியில போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு சொல்லும் போது விழுந்து போன தூதர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார், பிரசங்கித்தார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன நாம சொன்னோம் ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தர் இயேசு வந்துட்டு உண்மையில அப்படி வந்து அவர் போய் தனிப்பட்ட முறையில விழுந்து போன தூதர்களுக்கு அவர் என்ன பண்ணல, பிரசங்கம் செய்யல. அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதாவது கர்த்தர் இயேசுனுடைய அந்த கீழ்படிதல், மரண பரியந்தம் அவர் தேவனுக்கு முன்பாக காண்பிச்ச கீழ்படிதல் எப்படி காண்பிச்சார், தம்முடைய செய்கைகள்ல தம்முடைய கிரியைகள்ல அந்த அவருடைய வாழ்க்கையே விழுந்து போன தூதர்களுக்கு ஒரு மாபெரும் படிப்பினை, ஒரு போதனை, ஒரு பிரசங்கமா இருந்துச்சு, அவ்வளவுதான் இல்லைங்களா. அவர் வந்துட்டு பர்சனலா தனிப்பட்ட முறையில விழுந்து போன தூதர்கள் கிட்ட போய் அவர் என்ன பண்ணல, தேவனுடைய சத்தியம் பத்தி பேசு. ஆனா பிரதர் என்ன கேள்வி கேட்டார், நேற்று கூட சிஸ்டர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, அந்த ஆவியில அவர் போய், ஏன்னா பிரதர் நல்லா கேட்கிறார், 22 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வசனம் அது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரத்திற்கு, நம்ம அங்கேயும் போய் இங்கேயும் போய், அப்ப போயிருக்கணுமா இல்லையா, ஏன் போயிருக்க கூடா பிரதர் அப்படி கேக்குறாரு. ஆனா இது நான் ரொம்ப டீப்பா நான் இந்த வசனங்கள் நான் பார்க்கல, ஒருவேளை அந்த போய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தை நான் பார்க்கல, ஆனா ஒரு தேவனுடைய அந்த திட்டத்துல இசைந்த ஒரு பதில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ஒருவேளை அது சரியா இருக்கிறத கூட நீங்க தான் சொல்லணும். அவர் வந்துட்டு அந்த ஆவியில போய் பண்ணிருப்பாரா அப்படின்னு கேட்டா அப்படி பண்ணிருக்கிறதுக்கான அவசியம் இல்லை என்று தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படி அப்படின்னா, மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பத்தி பேசும் பொழுது அவன் தேவ தூதரிலும் சற்று சிறியவர், எதுல சிறியவர், இல்லாட்டி தூதர்கள் எதை எதுல எந்த விஷயத்துல மனுஷங்களை விட பெரியவங்க, ஞானம், பலம், வல்லமை, எல்லா விஷயத்திலையும் தூதர்கள் மனுஷர்களை விட, ஆமா பெரியவங்க, மனுஷங்க தூதர்களை விட ரொம்ப சின்னவங்க, முக்கியமா ஞானத்துல சரிங்களா. அப்போ தூதர்களுடைய ஞானத்துக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஞானத்துல இருக்கிறவங்களை தேவன் கையாள விதம், அதே சமயத்துல அவங்களை விட ஞானத்துல குறைவா சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை கையாளுற விதமுக்கு நிச்சயம் வேறுபாடு இருக்குமா, இருக்குது கண்டிப்பா சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி மனுஷர்களுக்கு அவர் வந்துட்டு கர்த்தர் இயேசு அவங்களுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு புரியாத விஷயங்களை அவர் பிரசங்கிக்கிறாரோ, விளக்கமா ஊமைகள் மூலம் சொல்றாரோ, அது போல கண்டிப்பா யாருக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை என்றால் நான் நினைக்கிறேன் தூதர்கள் கிட்ட போய் அவர் சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் சொல்லாமே தூதர்கள் அதையா பார்த்து என்ன பண்ணிக்குவாங்க, கண்டிப்பா புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் படைத்தவர்களா தான் அவங்க இருக்கிறாங்க. எப்படி நான் ஒரு நாள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லலாம்னா, மறுபடியும் நீங்க அடிப்படை சப்ஜெக்ட்ல போனீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, என்ன பாடம் சொல்லுங்க, ஏ தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார். அப்ப அதுல தீமையை கற்றுக்கொள்ளுகிற விதம் எவ்வளவு நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு விதத்துல தீமைய கற்றுக்கொள்ளலாம் அந்த சப்ஜெக்ட்ல பாக்குறோம், அதான் நான் கேட்க 4 விதத்துல பார்க்கலாம். தேவையில்லை, யாரும் காண்பிக்க தேவையில்லை, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இல்லாட்டி அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தீமை அவங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிருக்கும். அந்த கண்டிஷன்ல பிதாவாகிய தேவன் மாற்றம்தான் இருக்கிறார். அவருக்கு யாரு போதிக்க தேவையில்லை, அவர் யாருக்கும் கற்றுக்கொள்ள தேவையில்லை, அவர் எதையும் பார்க்க தேவையில்லை, அவர் எதையும் அனுபவிக்க தேவையில்லை. தேவனுக்கு தெரியும் ஒரு விஷயம் என்ன, அது எப்படி இருக்குது, அது சர்வ ஞானம். தேவன் ஒரு லிஸ்ட்ல செகண்ட்ல யார் வந்தாங்க பார்க்கணும், பை அப்சர்வேஷன் பார்க்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த கண்டிஷன்ல யார் வராங்க, தூதர்கள் வராங்க, ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? அப்ப தூதர்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கலாம். நான் அர்த்தத்தில் அப்போ கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையை அவங்க பாக்குறாங்களா இல்லையா? ரொம்ப முக்கியமா அவருடைய அந்த ஸ்பிரிட் பிகட்டர் லைஃப், ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு 3.5 வருஷம் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ற அந்த தூதர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவைக்கு, அவங்களுடைய ஞானத்துக்கு, அவர்கள் ஒரு விஷயத்த மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பார்த்து கவனிச்சு அதன் மூலமா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தே யார் புரிஞ்சு கொள்வாங்க, தூதர்கள். அவருடைய கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படிதல் இதுவரைக்கும் எப்படியெல்லாம் நிறைவேற்றினார், அந்த கீழ்ப்படிதலுக்கு அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன, அவருடைய வாழ்க்கையில விழுந்து போன தூதர்களும் சரி, நல்ல தூதர்களும் சரி, எல்லா தூதர்களும் பார்த்து புரிஞ்சு உணர்ந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த மறுபடியும் கர்த்தர் இயேசுனுக்கு எங்க போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆமா, அங்க போய் சொல்லணுங்கிற அங்க அவசியம் இல்லை. இதுதான் நம்ம ஃபீல் பண்றோம். ஒருவேளை இது நம்ம ஏதாவது ஆராய்ச்சி போய் போய் வார்த்தையில பாத்தீங்கன்னா நிச்சயம் டிஃபரன்ஸ் வரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம பார்த்தான் இது நம்ம சொல்லலை. சரி, அப்போ இந்த ஒரு சின்ன சந்தேகம் இதோட நம்ம முடிச்சிடலாம். இன்னைக்கு நாம ஒரு விசேஷமான ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், எசேக்கியேல் 18 அதிகாரம். அந்த வசனத்தின் படி நாம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம். தேவனுடைய வசனம் 18:21, 22 அப்புறம் படிங்க 21-22. அதாவது நாம இன்னைக்கு எந்த ஒரு திட்டத்தை நாம தியானிக்கிறோம் என்றால், மனுக்குலத்தினுடைய நியாயத்தில் அப்படின்னா எசேக்கியேல் 18 முழுவதும் நீங்க கவனிச்சீங்கன்னா, 1000 வருட அரசாட்சியில நமக்கு தெரியும் தேவனுடைய திட்டத்துல கர்த்தர் இயேசு சபை மகிமையடைஞ்சு அந்த புதிய வானம் அங்க அரசாளுகையில இருக்கும் பொழுது, ஆளுகையில் இருக்கும் பொழுது இந்த உலக ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார். சோ அவருடைய நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எப்படி நடக்கும், சரிங்களா? அதை நாம கொஞ்சம் தியானிக்கும் பொழுது அந்த பகுதியை முழுவதும் எங்க பேசிருக்கிறார், அதாவது இந்த 18 முழுவதும் 1000 வருடத்தில் ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு பத்தி அங்க தேவன் பேசிருக்கிறார். அதுல சில வசனங்கள், அந்த வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு தேவன் எப்படி அந்த 1000 வருடத்தில் செய்யறார், அதுல அதை குறித்து சில பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வசன படிங்க நீங்க. அதாவது பாருங்க, துன்மார்க்கன், ஒரு துன்மார்க்கன். இப்போ நம்ம இந்த வசனம் எங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, 1000 வருட அரசாட்சியில உயிர்த்தெழுதல் சம்பவித்தாச்சு. ஏன்னா உயிர்த்தல் நடந்தாச்சு, இனிமேல் தான் அந்த உயிர்த்த இருந்துட்டு ஜனங்களுக்கு தேவன் என்ன என்ன பண்ணணும், சத்தியம் கொடுத்து அந்த சத்தியம் தீர்ப்படி என்ன பண்ண போறா, நியாயம் தீர்க்க போறா. எதற்கு, அவர்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியா இல்லையா டிசைட் பண்ண போறா, ஒரு ட்ரையல் இதுக்கு நடக்கு, சரிங்களா? அப்ப நம்ம பார்க்கும் ஒண்ணு துன்மார்க்கன், ஒரு துன்மார்க்கன், தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. தெளிவா இருக்கு, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். பாருங்க, முதல்ல ஒருத்தர் யார் டீல் பண்றாருன்னா, 1000 வருட ஆட்சியில ஒரு துன்மார்க்கன், ஒரு துன்மார்க்கன். அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் விட்டுட்டு தேவனுடைய கற்பனைகளின் படி கீழ்படிஞ்சு அதன்படி செய்வாரே ஆகில் என்ன சொல்றாருன்னா, அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாகிறதில்ல. அது மாத்திரம் இல்ல, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். நிறைய செஞ்சிருக்கிறார் துன்மார்க்கமான காரியங்கள். பாருங்க, அவன் செய்த எல்லா மீறுதல்கள், நிறைய மீறுதல்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய நீதி செஞ்சிருக்கிறார். அதனால அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான், அவனுடைய எல்லா மீறுதல்களும் என்ன நினைக்கப்படுவதில்லை. ஒரு துன்மார்க்கனுடைய நிலைமை ஆயர்வடார்த்தாச்சு, நியாய தீர்ப்பு. இப்போ ஒரு நீதிமான் நிலைமை படிங்க, நீங்க எங்க படிக்கலாம்னா 26 வசனம் படிங்க. அப்புறம் 24 வசனம் படிங்க. ஆமாம், அப்ப ஒரு நீதிமான் விஷயம் பாருங்க, அவர் ஒரு நீதிமான் இருந்தாலும் 1000 வருட அரசாட்சியில் அவர் நீதிமான், 1000 வருட அரசாட்சியில் அவர் ஒரு நீதிமான். ஆனா பாருங்க, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, தன் நீதியை விட்டு விலகிட்டு அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். ஆனா இங்க நீங்க கவனிக்கணும், இந்த நீதிமானு பலவீனத்துல பாவம் செய்யல, அவர் நீதிமான், அவருக்கு நீதி எது அநீதி எதுன்னு தெரியும், நீதிமானு. ஆனால் என்ன செய்யறாரு, அநீதி செய்யறார். அப்ப அவர் எப்படி செய்யறாரு, அத தெரிஞ்சு அனுப்பல, தெரிஞ்சு குஞ்சலாத்தா செய்யறார், வில்ஃபுல் சின்ன தான் 1000 வருட அரசாட்சியில். அப்ப அவரை பத்தி சொல்லும் போது, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின் படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிக்கணும். அவரு 1000 வருட அரசாட்சியில அவர் ஒரு நீதிமான், நிறைய நீதி செஞ்சிருக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அவன் அதுக்கப்புறம் நீதியை விட்டு விலகி ஒரு அநீதி செய்தார்னா என்ன சொல்றாருன்னா, அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். அப்ப இதுதான் இன்னைக்கு நாம தியானிக்கிற ஒரு வசனம் சரிங்களா. அப்போ 1000 வருட அரசாட்சியில மனுக்குலத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது அந்த 1000 வருட அரசாட்சி துன்மார்க்கனும் இருக்கிறாரு, நீதிமானும் இருக்கிறார். ஆனா அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதி செஞ்சானா அவருடைய துன்மார்க்கம் எல்லாம் யார் நினைக்கிறது இல்ல, தேவன் நினைக்கிறது இல்ல, அவர் என்ன பண்ணிடுறார், அவர் பிழைப்பார், பிழைச்சிடுறார். அதே சமயத்துல ஒரு நீதிமான், அவர் ஒரு நீதிமான், நிறைய நீதி செஞ்சிருக்கிறார், ஆனா இப்ப நீதியை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, அநீதி செய்தார்னா அவர் செய்த நீதி எல்லாம் நினைக்கப்படுவதில்லை, தேவனோட கவுண்ட் பண்றது இல்ல. அவருக்கு என்ன கொடுத்துறாரு, அவரு அந்த செய்த பாவத்தின் படியே சாவான் கொடுக்குறாரு. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சியில நம்ம கொஞ்சம் இந்த நியாய தீர்ப்பு கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது அது எப்படி சம்பவிக்குது இல்லைங்களா. இப்போ தேவன் ஒரு ஒரு மனுஷனு 1000 வருட அரசாட்சியில கேட்கிற கேள்வி என்னன்னா, நல்லா கவனிங்க, எங்க இருந்து கணக்கு வைக்கிறார் இவர் நீதி, இவர் நித்திய ஜீவனுக்கு தகுதியா இல்லையான்னு ஒருத்தர் உயிர் தேர்ந்து வந்துட்டாரு ஒரு மனுஷனு சரிங்களா, அவர் எங்கிருந்து கணக்கு வைக்கிறார், சத்தியம் அவர்தான் இல்லைங்களா, சத்தியம் கொடுக்கிற நாள்ல இருந்துட்டு அந்த சத்தியத்துக்கு போய் நம்ம பார்க்கிறோம். நியாய தீர்ப்புனா என்னன்னா சத்தியம் கொடுக்கப்பட்டு அந்த சத்தியத்தை அவர் கேட்டு உணர்ந்து அதன்படி நடத்துறாரா இல்லையா, இதுதான் டெஸ்ட் இல்லைங்களா. அப்போ இது நியாயம் எங்க துவங்கணும், சத்தியம் அவர் பெற்றுக்கொள்ளுகிற நாளில் இருந்து. ஆனா இங்க பாருங்க வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு நீதிமானு நிறைய நீதி, அதாவது என்ன நான் சொல்றேன்னா, அந்த சத்தியம் கொடுக்கப்பட்ட நாள்லே கவுண்ட் ஆகுது, அவர் செய்யற நல்லதும் அவர் செய்யற கெட்டதும் இல்லைங்களா, அப்படித்தானே, அப்படித்தானே அர்த்தம். சத்தியம் அவர் என்னைக்கு பெற்றுக்கொள்றாரோ அன்னிலிருந்து கணக்கு எடுக்கிறார் தேவன். என்னன்னா, அவரு நல்லது செய்யறாரா கெட்டது செய்யறாரா, நல்லது எவ்வளவு செய்யறாரு கெட்டது எவ்வளவு செய்யறாரு. சரி, அப்படியே நடந்துட்டு வந்தாச்சு. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்வாரு, 1000 வருட அரசாட்சி நல்லதும் செய்வாரு நீதியும் செய்வாரு அநீதியும் செய்வார். 1000 வருட அரசாட்சி முடிஞ்சிச்சு. இப்ப தேவன் எப்படி கணக்கு பார்ப்பார், எப்படி கணக்கு பார்த்து அவருக்கு நிதி ஜீவன் கொடுப்பார் இதே இந்த பாயிண்ட் நான் கேட்கணும் நினைச்சேன் இல்லைங்களா. அதாவது அவரு நல்லது அதிகமா செஞ்சிருக்கிறாரா, ஆமா மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா, அது டெமோக்ரஸில தேவனுடைய ராஜ்யத்துல இல்ல இல்லைங்களா. என்னன்னா, அவரு நல்லது அதிகமா செஞ்சாரு தீ ஜீவன், அதே சமயத்துல பாவம் அதிகமா செஞ்சா அவர் என்னது இது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இது கரெக்டா இருக்குமா? முக்கிய முக்கியமான விஷயத்துல நல்லா தப்பு பண்ணிருக்கு இல்லைங்களா? அப்புறம் பரவாயில்ல, அப்படியே மேனேஜ் பண்ணிடுது. தப்பெல்லாம் கொஞ்சம் நீதி செஞ்சு அப்படியே மேக்கப் பண்ணிட்டாருன்னா அப்ப தேவன் பார்க்கும்போது அவரு நீதி தான் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா அட்டூலியம் கொஞ்சமே செஞ்சாலும் பெரிய அட்டூலியம் பண்ணிருக்கிறாரு, குனிஞ்சு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு வைங்க. இப்ப அவருக்கு என்ன குத்தம் நல்லா இருக்கும்? குறிப்பாக தேவன் நித்திய ஜீவன் இல்லைங்களா? அப்ப இங்க ஏதோ ஒரு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன்னா இங்க சொல்றாரு ஒரு துன்மார்க்கன் ஆனா நீதி செஞ்சாருன்னா தொலைப்பாரு. ஒரு நீதிமான் அநீதி செஞ்சா அவருடைய நீதி நினைக்கப்படுவதே இல்லை. தேவன் ஒரு பாயிண்ட்ல ஒரு மனுஷன்கிட்ட இந்த வசனம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது வரைக்கும் நிறைய நீதி செஞ்சிருக்கிறாரு, ஆனா ஒரு பாயிண்ட்ல தேவன் அவரை பார்க்கும் போது அவர் ஏதோ ஒரு தப்பு துணிஞ்சு செய்யறாரு. அந்த தப்ப தேவன் பார்க்கும்போது இப்ப அவருக்கு அவருக்கு என்ன சொல்றாராமா, அதுக்கு முன்னால் அவர் செஞ்ச நீதி எல்லாம் என்ன பண்றல தேவன் நினைக்கிறதே இல்ல. ஆனா நீதிமான் நிறைய நீதி செஞ்சிருக்கிறார். ஆனா என்ன நமக்கு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவர் ஒரு பாவம் செய்யறாரு, அதை தேவன் பாக்குறாரு. அதை பார்க்கும் பொழுது நீ இவ்வளோ நீதி செஞ்சுமே இல்ல பிரயோஜனம் இல்ல, அந்த நீதி நினைக்கப்படுவதே இல்ல. அவர் அந்த செஞ்ச பாவத்தின்படி என்ன ஆகிறார், அவர் சாகிறார். அப்போ நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம் என்றால், பிரதர்ஸ் சொல்லும் பொழுது இப்படித்தான் நினைக்கிறோம். அதாவது ஒரு தேவன் ஒரு மனுஷனுடைய மனுஷனுக்கு நியாயம் தீர்க்கும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கணக்கில் எடுக்கிறார். கணக்கில் எடுத்துட்டு அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பாவம் அதிகமா இல்லாட்டி நீதி அதிகமா இப்படி பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நியாய தீர்ப்பு செய்கிறார் என்று சொன்னால் வேதம் அப்படி சொல்றது அங்க இல்ல சரிங்களா? அப்ப நாம பார்க்கிறோம் மனுஷங்களுக்கு இது இப்படி இருந்துட்டாலும் அப்படி நாம பார்க்க முடியாது. ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, அதாவது என்னன்னா ஒரு ஒரு சரியான ஒரு நேரத்துல தேவன் எல்லா மனுஷனையும் ஒரு சோதனையில அவர் டெஸ்ட் பண்றார். அந்த சோதனையில அவங்க எப்படி நிலைக்கிறாங்களோ அதன்படித்தான் அவங்களுடைய நியாய தீர்ப்பு அமையும். அதாவது என்னன்னா நாயகரோட அரசாட்சியில எல்லாரும் உயிர்த்திருந்து சத்தியம் கொடுக்கப்பட்டு பாவத்திலிருந்து அவங்களை விடுதலை பண்ணி பரிபூரணத்துக்கு தேவன் அழைத்து செல்றார். அப்ப ஒரு காலகட்டம் இருக்குது, இந்த ஜனங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டு அவங்க பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் சரிங்களா? அப்போ அவங்க நல்லதும் செய்யறாங்க தீமையும் செய்யறாங்க, அது கண்டிப்பா யார் கணக்குல வைக்கிறார்? தேவன் கணக்கு வைக்கிறார், கணக்கு வைக்கிறார் சரிங்களா? ஆனா அதே அடிப்படையை வச்சுட்டு அவர் என்ன பண்றது இல்லை, அவங்களுக்கு நித்திய ஜீவன் தான் இல்லையாங்கிறது நியாய தீர்ப்பு செய்யறது இல்லை. அவங்க நம்ம நல்லா பார்த்தமே ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை தேவன் நியாயம் தீர்க்கிறாருன்னா அப்ப அந்த மனுஷன் எந்த நிலைமையில இருக்கணும்? கரெக்ட், அவர் என்ன நிலைமையில இருந்தா தான் அவருக்கு நியாய தீர்ப்பே கொடுக்க முடியும். அவர் பரிபூர்ணமா இருந்தா அந்த அந்த ட்ரெயின் அவர் என்ன ஆகணும், அனுபவிக்கும் புரியுதுங்களா? அப்போ மனுக்களம் அல்ல எப்பதான் பரிபூர்ணம் அடைகிறாங்க தந்தை, எப்போ டைம் சொல்லுங்க. 1000 வருட அரசாட்சியும் முடிவுல தான் அவங்க என்ன வரா பரிபூர்ணம் ஆகுறாங்க, அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த பரிபூர்ணம் ஆகுற அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க அநீதியும் செய்யறாங்க நீதியும் செய்யறாங்க, நீதிமானு அநீதி செய்யறாரு அநீதிமானு நீதி செய்யறாங்க. இது எல்லா தேவன் கணக்குல வச்சுட்டு அவங்க செய்யறதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் அவங்களுக்குள்ள இருக்கு நடக்குது, சரீரத்திலையும் சரி மரபிலையும் சரி சரிங்களா? ஆனா அதை வச்சுட்டு தேவன் என்ன பண்றதுன்னா ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவரு கொடுக்கறது அங்க இல்ல. ஆனா அவங்க எல்லாம் பரிபூர்ணம் அணிஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம பார்க்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் வருகிறேங்க, 1000 வருட அரசாட்சியின் முடிவுக்கு அப்புறம் என்ன சீசன் வருது இங்கிலீஷ்ல லிட்டில் சீசன். 1000 வருட அரசாட்சி முடியும் போது எல்லா ஜனங்களும் என்ன ஆயிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எல்லாரும் பரிபூர்ணத்தை அடைஞ்சிருவாங்க. அதற்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஒரு மாபெரும் டெஸ்ட் நடக்குது. அதாவது என்னன்னா மனு குலத்துக்கும் கூட டெஸ்ட் இருக்குது, அதே சமயத்துல ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்கு, அதுதான் சரிங்களா? அதாவது சோதனை இருக்குது, அதாவது கடைசி சோதனை கூட இருக்கு. அந்த கடைசி சோதனையில பரிசோதனையில அவங்க என்ன செய்யறாங்களோ அதன்படித்தான் அவங்களுக்கான நியாய தீர்வு, புரியுதுங்களா? அவங்களுக்கு அவங்களுக்கு தேவன் எப்படி தீர்க்கிறாருன்னா கடைசியா ஒரு சோதனை வைக்கிறார். அந்த சோதனை ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் நடக்குது, அந்த டைம் வரைக்கும் அந்த சோதனைய அவங்க சந்திக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றார், அவங்கள தகுதிப்படுத்திட்டே வரார், தகுதிப்படுத்திட்டே வரார். அதுதான் 1000 வருட அரசாட்சியில முழுக்க நடக்குது. அந்த சோதனைக்கு அந்த சோதனையை அந்த ஃபைனல் மனநிலையில பக்குவம் அடைஞ்சிட்டாங்களா, அதுக்குதான் அந்த வளர்ச்சி தான் வளர்ச்சியில தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனா வளர்ச்சியில கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க செய்யற விஷயங்களை வச்சுட்டு அவன் தேவன் என்ன பண்றது, அவங்க முழுக்க நியாயம் தீர்க்கிறது இல்ல. ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பரிபூர்ணம் அடைகிறாங்க. எப்போ? 1000 வருட அரசாட்சியின் முடிவுல. அந்த முடிவுல எல்லாரும் பரிபூர்ணமா நிக்கும் பொழுது இப்போ அந்த பைனல் டெஸ்ட் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பைனல் டெஸ்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, அதுதான் தேவன் கணக்கு ரொம்ப வைக்கிறார். அந்த பைனல் டெஸ்ட்ல தான் ஒரு துன்மார்க்கனே நிறைய துன்மார்க்கம் செஞ்சுட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட, ஆனா தேவனுக்கு பயந்து அவர் கிளியர் பண்ணாருன்னா அவர் என்ன வர்றாரு, ஜீவனை சுதந்திரிச்சு கொண்டார். அந்த பைனல் டெஸ்ட்ல ஒரு நீதிமான் தெரிஞ்சே தப்பு பண்ணாருன்னா அவரு அவருக்கு அது குறைக்கும் செஞ்ச நீதி தேவன் என்ன பண்றது இல்ல, நினைக்கிறது இல்ல, அவருக்கு என்ன கொடுக்குறாரு, அந்த பாவத்தின் படி மாறலாம். சரிங்களா? அப்ப அந்த பைனல் டெஸ்ட் எப்ப உலக ஜனங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லும் அந்த வசனம் நீங்க படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க.
அந்த
சிருஷ்டிக்கப்பட்டாலும் மரணத்துல போனாரு, எவ்வளவு சோதனை அட்டன் பண்ணார் அவர், ஒரே சோதனை பாருங்க. அதான் நமக்கு பேரல இணை. அவர் பரிபூர்ண மனுஷன், ஆனா நித்திய ஜீவன்ல இருந்தாரு, ஆனா அவரு நித்திய ஜீவனுக்குரியவரா இல்லையா அப்படின்னு அவரை முடிவு பண்ணது எத்தனை சோதனை, நிறைய சோதனை இல்ல ஒரு சோதனை. ஆனா அந்த ஒரே சோதனை அவருக்கு எப்ப தரப்பட்டு, அவர் பரிபூர்ண மனுஷனா இருக்கும் பொழுது. அப்ப அந்த ஒரு பாவம் செஞ்ச உடனே அவர் எதுக்கு போயிட்டாரு, மரணத்துக்குள்ள போயிட்டார். அதே விஷயம்தான் மனுக்குலம் கூட தேவன் திட்டத்துல ஒரு பாயிண்ட் என்ன ஆவாங்க, பரிபூர்ணத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவாங்க. இப்ப அந்த நிலைமையில பரிபூர்ணமான நிலைமையில இருக்கும் பொழுது அவங்க பரிபூர்ணமாயிட்டாங்க. ஆனா இன்னும் தேவன் அவங்கள அவங்க அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதியா இல்லையான்னு தேவன் என்ன பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் ஒரு டெஸ்ட், ஒரே ஒரு டெஸ்ட். எப்படி ஆதாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரோ அதே போல ஒரு டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாரு, ஒட்டுமொத்த ஆதாமின் சந்ததிக்கு வைக்கிறாரு. ஆனா அந்த ஆதாமின் சந்ததி யார் மாதிரி ஆயிட்டாங்க, இப்போ ஆதாம் மாதிரியே ஆயிட்டாங்க பரிபூர்ணமா. எப்படி ஆதாமுக்கு பரிபூர்ணத்துல ஒரு டெஸ்ட், அதே போல ஒட்டுமொத்த ஆதாமின் சந்ததியும் பரிபூர்ணத்து போறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட். அப்ப அதை நம்ம எப்போ தேவ திட்டங்கள் பார்க்கலாம், அழிக்கலாம். தேவனுடைய திட்டத்தை நான் எப்போ நடக்குது என்று சொல்லும் பொழுது இல்லைங்களா, அது 1000 வருட அரசாட்சி முடிவில். இப்போ ஆதாமுக்கு எப்போ சோதனை நடந்துச்சு தேவன் திட்டத்தில் கரெக்டா சொல்லுங்க டேட். ஆதாமுக்கு அந்த சோதனை கரெக்டா எப்போ நடந்துச்சு, அதே போல மனுக்குலத்துக்கு அந்த சோதனை கரெக்டா எப்போ நடக்கும், ஆதாமுக்கு எப்போ நடந்துச்சு அந்த சோதனை, டேட்ல டேட்ல சொல்லுங்க. நீங்க டேட்னா வருஷம் வேண்டாம், சும்மா திட்டத்தில் நீங்க சொல்லிடலாம் இல்லைங்களா. இப்ப நம்ம கவனிக்கலாம்.
நீங்க பாத்தீங்கன்னா
அப்போ அதாவது இந்த கடைசி 7வது நாள், அதாவது
சத்திய வசனம் கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை அதே சமயத்தில் அவங்க செய்யக்கூடிய தீமை இதெல்லாம் கணக்கு வச்சுட்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்து நிக்கணும்னாலே அவங்க என்ன செய்யணும் கண்டிப்பா ஒரு நீதிக்கு அவங்க கீழ்படுத்தாங்க. அதான் நீங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப ஒரு அநீதிமான இங்க வந்து நிற்பான்னு நினைப்பாங்க. அநீதிமான கூட நிறைய நீதி செஞ்சுட்டு எங்க வரணும், இங்க வரணும். நீதிமான கூட இன்னும் தன்னை நிறுவனத்துட்டு எங்க வரணும். இந்த ஆயுட அரசாட்சி முடிவுக்கு அதை செஞ்சு போகணும். ஆனா இங்க நிக்கிறாங்க எல்லாரும் பரிபூர்ணமா. இப்போ அவங்களுக்கு உண்மையிலே அவங்க நித்திய ஜீவனுக்கு தகுதியா இல்லையா டெஸ்ட் எங்கதான் நடக்குது, அந்த கொஞ்ச காலம் அங்க விடுதலை ஆகணும். இது நம்ம நல்லா எப்படி நம்ம ஒரு நிரூபிக்கிறோம் அப்படின்னா, ஆதாமினுடைய சோதனை எப்படி நடந்துச்சு அதுதான் நம்ம சொல்றோம். பரிபூர்ணத்துல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரே டெஸ்ட், அதே போல மனுக்குலத்துக்கும் பரிபூர்ணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் அங்க வைக்கிறார். இதை பத்தி சொல்லும் போலத்தான் இங்க சொல்றாரு, நீதிமான ஒருவேளை இப்போ தான் துணிஞ்சு அந்த டெஸ்ட்ல அந்த கொஞ்ச காலம் சாத்தான் விடுதலை ஆகும் போது தேவன் வைக்கிற சோதனையில அவர் தப்பு செஞ்சார்னா, அது தெரியாம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல, அது தெரிஞ்சுதான் செய்வாங்க. ஆனா அப்படி தெரிஞ்சு செய்யறதுக்கான சூழ்நிலை இருக்கும் சரிங்களா, சூழ்நிலை இருக்கும். அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா இப்போ அவங்க ஆயர்களோட அரசாங்கத்தில் செஞ்ச நீதிமெல்லாம் என்ன ஆயிடும், நினைக்கப்படுவதில்லை. பாவத்து நிமித்தம் அவங்க என்ன ஆயிடுவாங்க, மறிப்பாங்க. அதே போல ஒருத்தர் துன்மார்க்கனா எந்திரிச்சு நிறைய நீதிகள் செஞ்சு அவர் அந்த ஆயர்களோட அரசாட்சி முடிவு வரைக்கும் வந்து பரிபூர்ணம் அடைஞ்சு இப்போ, ஆனா அவர் பேசிக்கா அவர் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட மனுஷனே, ஒரு துன்மார்க்கன் அப்படிங்களா. ஆனால் இப்ப பரவாயில்ல, ஆனா இப்ப தேவனுக்கு வரைக்கிறார் பைனல் டெஸ்ட். இப்ப அந்த பைனல் டெஸ்ட்லயும் அவர் பாஸ் ஆயிட்டார்னா இப்ப அவர் செஞ்ச பாவங்கள்லாம் நினைக்கப்படுவது இல்ல, அவர் என்ன ஆயிடுறார், நித்திய ஜீவனை அவர் சுதந்திரிச்சு கொள்ளுகிறார் இல்லைங்களா. அப்போ அந்த முக்கியமான விஷயம் தான் இந்த நாலு வருஷத்துல நாம பார்த்தோம். இது ஒரு சின்ன கேள்வி, ஒருவேளை நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ஒரு சோதனை என்ன வரும், ஆதாமுக்கு அந்த ஒரு சோதனை என்ன, கீழ்படுதல் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா செய்யக்கூடாது இல்லைங்களா. அப்போ உலக ஜனங்களுக்கு என்ன டெஸ்டா இருக்கும், சும்மா டெஸ்ட் பண்ணுங்க. இந்த விதத்துல தான் தேவன் அவங்களை டெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க பரிபூர்ணம் அடைஞ்சிட்டாங்க, பரிபூர்ண மனுஷங்களா, ஆதாம் மாதிரி பரிபூர்ணம். ஆதாம் மாதிரி இல்ல, ஆதாம் மாதிரி பரிபூர்ணம் இல்ல, ஆதாம் மாதிரி பரிபூர்ணம் இல்லையா. ஆயிரம் வருட அரசாட்சிக்கு முடிவில் பரிபூர்ண மனிதர்கள் மனு குலத்தினுடைய பரிபூர்ணத்துக்கும் ஆதாமுடைய பரிபூர்ணத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா. இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆதாம் பரிபூர்ணர் தான், ஆனா அவருடைய பரிபூர்ணத்துக்கும் சோதிக்கப்படும் போது ஆயிரம் வருட அரசாட்சியின் முடிவுல மனுக்குளம் பரிபூர்ணம் ஆயிருக்கிறாங்க, அவங்களும் சோதிக்கப்பட போறாங்க. ரெண்டு பரிபூர்ணத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம் யோசிக்கிறீங்க இல்லைங்களா. இந்த 7000 வருஷமே எதுக்காகதான் அந்த அனுபவம் யாருக்கு இல்ல, அங்க பாக்கணும். ஆதாவுக்கு போற 50 தான் இருக்கு, இன்னொரு 50 இல்ல. அந்த 50 வாங்கிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன வச்சாரு, டெஸ்ட் வச்சு உள்ள போக வச்சு அப்புறம் அந்த தீமை நடந்தது எல்லாம் கொடுத்தாரு. அப்போ இங்க ஆயுர்வேதாச்சு முடிவில் இருக்கிறவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். இப்ப அவங்களுக்கு டெஸ்ட் சரிங்களா. சரி, இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும், எந்த விஷயத்துல நடக்கும், ஏதாவது மனசுக்குள்ள போட்டு கொண்டு வர முடியுமா. அங்க பழம் சாப்பிட்டா போச்சு, அது மாதிரி இங்க இவங்க என்ன செஞ்சா அவங்களுக்கு போச்சு இல்லாட்டி கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா தேவன் திட்டம் நீங்க பாக்குறீங்க, பரிபூர்ணம் மன்னிட்டாங்க இல்லைங்களா. ஆனா இப்ப என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆயிரம் வருஷம் வரத அரசாட்சியில் நடக்காத ஒரு வித்தியாசம், இப்போ சாத்தான் என்ன ஆகப்படுறாரு, கொஞ்ச நாளுக்கு கட்ட அவிழ்க்கப்படுறாரு, ஒரு பழைய வேலை செய்ய போறார். இப்போ எந்த விதத்துல அந்த சோதனை நடக்கலாம், சரி ஒருவேளை நான் வசனம் காண்பிக்கிறேன், அந்த வசனத்தை படிச்சுட்டு என்ன சோதனைன்னு நீங்க சொல்லுங்க. வசனம் படி அரே வெளிப்படுத்தின 20:17 வசனம் படிச்சீங்களா, 8:9 படிங்க, 7 அப்படியே 7:8-9 படிங்க. அந்த நேரத்தை கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம். ஏன்னா நீங்க தேவன் பண்ணி நடத்துவார் ஆவியில. கண்டுபிடிங்க என்ன பாயிண்ட் இங்க இருக்குது. அவங்க ஒரு தப்பு செய்யறாங்க, அந்த தப்பு செஞ்ச உடனே அவங்களுக்கு வானத்துல இருந்து நியாய தீர்ப்பு, சரிங்களா? என்ன தப்பு? அந்த ஒரு தப்பு செய்யறாங்க, அந்த ஒரு தப்பு தான் அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுங்களா? மறுபடியும் பழைய தப்பு செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா பழைய பலவீனத்தை பயன்படுத்தி சாத்தானே அவங்கள விலக்கு செய்யறாரு, அவங்களும் விழுந்துடுறாங்க. அது என்ன விஷயம் செய்யறாங்க அவங்க ஏதாவது தெரியுறா? அதே விஷயம் தான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அதுதான் தப்பு. என்ன தப்பது? பரிசுத்தவான்களுடைய, சரி இப்ப பாருங்க, பதில் நம்மளே தான் சொல்ல போறோம். யார் அந்த பரிசுத்தவான்கள்? பரிபூர்ணமான நிலைமையில் இருக்கிற மற்ற அவங்க பரிசுத்தவான்கள். சபையா? சபை எங்க இருப்பாங்க அப்போ? விடும் பொழுது, அனுமதிக்கும் பொழுது, சாத்தான் மறுபடியும் அந்த பலவீனமா, அதாவது தன் பக்கம் வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய இதயத்துல போய் கிரியேட் செய்யும் பொழுது, இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு தப்பு, ஒரு பாவம் என்னமா இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், இவர்கள் பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை, பிரியமான நகரத்தை வளைந்து கொண்டார்கள். அப்ப சாத்தானு கோகையும் மாகோகையும் அவருக்கு பின்னால யுத்தம் பேருக்கு கூட்டிட்டு போறார். அப்படின்னா அது சாத்தானோட கூட அவருடைய திட்டத்துல அவரோடு இணைந்து சில தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஜனங்கள், அவங்க தான் அந்த கோகமாக புரியுது. அவங்க எல்லாம் கூட்டிட்டு போறாரு, சரிங்களா? அவர்களுடைய தொகை வந்து எப்படி இருக்கும்? கடற்கரை மனலத்தனையா இருக்கு. இது கூட நேரம் கேட்டாங்க, ஏதாவது கேள்வி வருதுங்களா? அப்போ ரெண்டாம் மரணத்துக்கு போறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்களா? கடற்கரை மணல் மாறி அப்ப பூமியில யாரு முடிஞ்சுவா? யாரும் கேட்டாங்க யோசிங்க, அது கூட ஒரு நல்ல கேள்வி. என்ன பிரதர், இத்தனை பேர் பின்னாடி போய் மறிச்சு போனா அப்புறம் பூமியில யார்தான் இருப்பாங்க? ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு சொல்றாரு கடற்கரை? அப்ப நாங்க என்ன, நமக்கு பயம் ஆயிடுச்சு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தோம். ஆனா நீங்க பாருங்க, பாக்கியத்தை பத்தி பேசும்போது அப்போ கடற்கரை பூமி எப்படி இருக்கும்? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால், பூமியில கர்த்தரை அறிகிற அறிவுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அவங்களை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாரு? சமுத்திரம் மாதிரி இருப்பாங்க. யாரு? நல்ல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? சமுத்திரம் மாதிரி இருப்பாங்க. கோக் மாகோக் எத்தனை பேரு? கடற்கரை மணல். சமுத்திரம் பெருசா, கடற்கரை மணல் பெருசா? கடற்கரை மணல் போல. எனக்கு கடல் தான் பெருசு, கடற்கரை இதான் தான். அப்போ அது வந்துட்டு ஜனங்கள் ரொம்ப பேர் இல்ல, கொஞ்சம் பேர் போறாங்க அவங்க இரண்டாம் மரணத்துக்கு. ஆனா அவங்களை கூட்டிட்டு போகும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு பாவம் நீங்க ஒன்பதாம் வசனத்துக்கு கிளியரா படிக்கலாம், அவர்கள் பூமியெங்கும் போறாங்க. பூமியில பரிபூர்ணமாயிட்ட தேவனுக்கு நீதிக்கு கீழ்ப்படி நடக்கிற எல்லா ஜனங்களுக்கிட்டையும் போயிட்டு அவங்க சில வேலைகள் செய்யறாங்க. என்ன வேலை செய்யறாங்கன்னா, அந்த வேலைகள் மூலம் பரிசுத்தவான்களுடைய பாளையம், சரிங்களா? பாளையம்னா என்ன தமிழ்? இன்னொரு வார்த்தை சொல்லு நல்லா தெளிவா. பாளையம் பாளையம் நம்ம பாக்குறோம் இல்லைங்க, எங்க பாக்குறோம்? ஆசாரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா, சரிங்களா? அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாம் பாளையம். அந்த பாளையத்துல என்ன போட்டிருப்பாங்க? கூடாரம் போட்டிருப்பாங்க, இல்லைங்களா? இது நல்ல பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட். அப்போ இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையம் என்று சொல்லப்படுது, பூமியில ஆயிரம் வருடம் முழுக்க அரசாட்சி செஞ்ச தேவனுடைய கவர்மெண்ட் முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்கள் தான் இங்க சொல்றது பரிசுத்தவான்களுடைய ஆலயம். இப்ப இந்த ஆயிரம் வருடம் முழுக்க இந்த உலக ஜனங்களை யார்தான் பரிபூர்ணத்துக்கு வழிநடத்தி வந்திருப்பா? முற்பிதாக்கள். அவர் தான் பிரசிடென்ட், அவங்க தான் பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் அம்பாசிடர்ஸ், அவங்க தான் எல்லாமே. இவங்கனால தான் தேவனுடைய ராஜ்யம் ஜனங்களை பரிபூர்ணத்துக்கு வழிநடத்திட்டு வந்துச்சு. இப்ப பரிபூரணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவன் சாத்தானை அழைச்சு கொடுக்கும் போது சாத்தானியா எல்லாரும் மனசுக்குள்ளயும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க யாருப்பா, உங்களை மாதிரியே பரிபூர்ண மனுஷங்க தானே, இப்ப நீங்களும் பரிபூர்ண மனுஷங்க தானே, நீங்க ஏன் ஆளுகை பண்ணக்கூடாது புரியுதுங்களா? அப்ப சாத்தான் எந்த எந்த வஞ்சனையும் கொடுக்கிறார் அப்படின்னா, முற்பிதாக்களுக்கு விரோதமா ஜனங்க என்ன பண்றாரு, வஞ்சிக்கிறாரு. சிலர் பேர் என்ன பண்ணிடுறாங்க, வஞ்சனைக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த ஆளுகை, அந்த அதிகாரம், அந்த தான், அந்த கர்வம், மேற்றுமை மறுபடியும் சிலருக்கு தலை தூக்கும். யாருக்கு வஞ்சனையினால, சாத்தானுடைய வஞ்சனையினால. இப்ப இந்த மாதிரி ஜனங்களை தான் சாத்தானுக்கு பின்னால போயிட்டு யாருக்கு விரோதம் ஆகுறாங்க பார்க்கிறோம். பூமியில இருக்கக்கூடிய தேவனுடைய கவர்மெண்ட், விசிபிள் கவர்மெண்ட், கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த அரசாங்கம், கவர்மெண்ட், முற்பிராட்களை சுட்டிடுறாங்க அவங்களுக்கு விரோதமா புரட்சி. அதே சமயத்துல நெக்ஸ்ட் என்ன வார்த்தை வருது, பிரியமான நகரம், அந்த கவர்மெண்ட்னுடைய இன்விசிபிலிட்டி எங்க இருக்குது, முற்பிராட்களை அவங்க எதிர்த்தா யார் எதிர்க்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. புதிய வாரம் கத்தராகி ஏற்று மகிமை அடைந்த சபை, பிரியமான நகரம், இந்த ரெண்டு ரெண்டு கவர்மெண்ட்டையும் யார் எதிர்க்கிறாங்க பார்க்கிறோம். சாத்தானுடைய வஞ்சனைக்குள்ள போயிட்டா இந்த உலக ஜனம், இதுதான் அந்த ஃபைனல் டெஸ்ட் யாருக்கு, உலக ஜனங்களுக்கு. இந்த வகையில தான் அவங்க பரிசோதிக்கப்படுறாங்க. இங்க கூட பாருங்க, நல்ல ஆழமா பாயிண்ட், முற்பிதாக்கள் இருக்கிற இடம் பத்தி சொன்ன மாதிரி எப்படி சொல்றாரு, அவங்க பரிசுத்தவான்களுடைய. அப்போ அந்த பாளையம்னா என்ன சொன்னாமோ, தற்காலிகமா நிரந்தரமா கூடாரம், தற்காலிகமானதான் பாளையம், அதாவது முற்பிராக்கள் எங்க தங்கறதா சொல்லப்படுதுங்க, அடையாள பாஷையில அவங்க தங்குற இடம் ஒரு கூடாரம். அப்படின்னா என்னன்னா, முற்பிராக்கள் ஒரு தற்காலிகமா தான் இந்த பூமியில இருப்பாங்க. 1000 வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், முற்பிராக்கள் பூமியில இருந்துருவாங்களா 1000 வருடத்துக்கு அப்புறம்? இந்த பாயிண்ட் யாருமே கேட்கலீங்களா? ஆமா, கண்டிப்பா 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தேவன் முற்பிராக்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார் நம்ம நம்புறோம். நிச்சயமா அவங்க இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. ஏற்று விதமான ஆசீர்வாதம் கண்டிப்பா நாம என்ன நினைக்கிறோம்னா, அட்லீஸ்ட் அவங்க தூதர் நிலைமையில, அதாவது திரள் கூட்டத்தினருடைய அந்த நிலைமைக்கு செல்லலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே சமயத்துல அவங்க பூமியிலே இருக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப மனுக்குலத்தோட மனுக்குலம் அல்ல, அவங்க விசேஷமாக பரிசோதிக்கப்பட்டு தேவனுக்கு முன்னால தங்களை நிரூபிச்ச ஜனங்கள், பரிசுத்தவான்கள். இவர்கள் வந்துட்டு இந்த பூமியில ஒரு தற்காலிகமா 1000 வருட அரசாட்சியின் முடிவு வரைக்கும் இருப்பாங்க. தேவன் அந்த ஜனங்களை பரிபூர்ணப்படுத்துவாங்க. ஆனா அதற்கப்புறம் அவங்களுடைய நிலைமை மாறுது. அது நிச்சயமா அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸா போவாங்க, ஆவிக்குரிய வகுப்பாரா போவாங்க. ஆனா அந்த ஆவிக்குரிய நிலையில அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த அவங்களுடைய நிலைமை 1000 வருட அரசாட்சி முடிகிற வரைக்கும் ஒரு தற்காலிக நிலைமைங்கிறது தான். எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க இருக்கிறது பரிசுத்தவான்களின் பாளையம், அவங்க டென்ட். டென்ட் அப்படின்னா டென்ட் என்னைக்குமே என்ன இல்லை, அது ஒரு நிரந்தரமான விஷயம் இல்ல, அது ஒரு தற்காலிகமான விஷயம். சரிங்களா? கண்டிப்பா அதுக்கு மேல கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. சரீரம் எப்படி போகும், எப்படி வீட்டுக்கு போவாங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது இல்லைங்களா? அதை பத்தி நமக்கு ஒண்ணு ஞானம் இல்ல. நம்ம கண்டிப்பா என்ன, ஆனா இன்னும் ஒரு தேவன் நெக்ஸ்ட் டைம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது இதற்காக ஒரு சப்ஜெக்ட் நாங்க எடுத்துருவோம். அதனுடைய ஆழமான விஷயங்கள், முற்பிராக்கள் எப்படி 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் ஆவி சரீரத்துல அவங்க, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல அவங்க போவாங்க, அதை தெரிஞ்சு நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான நிழல் தேவன் வச்சிருக்கிறார். அது லாசர் மறிக்கிறார் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வந்து கூட லாசர் மறிச்ச உடனே வந்துட்டு சொல்லாதுல, அங்க ஒரு முழு பிளான் இருக்குது. அவங்க அழுதுட்டு இருக்கிறது, லாஸ்டர் படுத்துட்டு இருக்கிறது, கர்த்தர் ஏசு அழுகிறது, சரிங்களா? அந்த அந்த விஷயம் வச்சு ஒரு நிழல் எடுக்கும் பொழுது தேவ திட்டம் ஆதியிலிருந்துட்டு முற்பிதாக்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போற வரைக்கும் எல்லா விஷயங்களும் கவர் பண்ணுங்க. அது நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸ் கூட இருக்குது, ஆனா இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு வசனம், என்ன வசனம் சொல்லலாம்? இந்த 20 8 வசனமும் 9 வசனம், அந்த வசனம் பார்க்கணும். இன்னும் கூட சில பழைய ஏற்பாட்டின் வசனங்களே இருக்குது, அதை நம்ம அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்ப்போம், சரிங்களா? அப்போ இங்கு இப்படித்தான் சகோதர சகோதரிக்கு அந்த தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு அங்க உலகத்தினங்களுக்கு நடக்கும்னு சொல்லும் போது 1000 வருட அத்தியட்சம் நடந்தாலும் அந்த ஃபைனல் டெஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபைனல் டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறார் தேவன். அந்த டெஸ்ட்ல அவங்க நீதிமானா நிரூபிக்கிறாங்களா, அநீதிமானா ஆயிட்டாங்களா? நீதிமானா நிரூபிச்சுட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் தேவன் என்ன பண்றார், மன்னிச்சுட்டு இந்த ஒரு டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா போயிடும், சரிங்களா? அதே சமயத்துல நீதிமான் நல்லா இருந்துட்டு அந்த ஃபைனல் டெஸ்ட்ல அவர் போயிட்டாருன்னா அவர் தேவன் என்ன பண்றதுல அந்த நீதி எல்லாமே நினைச்சே பாக்குறதுல அவங்க மரணத்துக்குள்ள. அப்படின்னா அந்த 1000 வருட அரசாட்சி முழுக்க அவங்க செய்யக்கூடிய அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுடைய கீழ்ப்படுதல் அவங்க எது வரைக்கும் கொண்டு வருது, அந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கு கொண்டு வருது. ஆனா அந்த ஃபைனல் டெஸ்ட்ல அவங்க கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நித்திய ஜீவன் உறுதியாகும். இது அப்படியே பார்க்கும் பொழுது சுவிசேஷத்துல யாருக்கு கூட செட் ஆகும், சபைக்கும் செட் ஆகும். இன்னைக்கு நம்ம பரிசோதிக்க படிக்கிறோம், நாம நியாயம் தெரிந்து போடுறோம், சத்தியம் கையில இருக்குது. ஒரு நாளும் நீதிக்கு கீழ்படுகிறோமா அநீதிக்கு கீழ்படுகிறோமா? எவ்வளவு விஷயங்கள் நீதிக்கு கீழ்படுறீங்க, தேவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனா ஒரு சபையினுடைய ஒரு சபை அங்கத்தினருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்ட் தேவனை கண்டிப்பா வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல அவங்க என்ன ஆகணும், கண்டிப்பா அவங்க கிளியர் பண்ணி ஆகும். இதுக்கு நமக்கு நல்ல ஒரு நிழல் யார் சொல்லுங்க, பழைய ஏற்பாடுல நீங்க சொல்லிருந்தீங்க யார், ஒரு டெஸ்ட் ஃபெயில் போச்சு, மோசே ரொம்ப அருமையான டெஸ்ட் நடத்தினார். 40 வருஷம் வழி நடத்திட்டு எவ்வளவு சாந்தமும் கீழ்படுத்தலும் உள்ள ஒரு மனுஷன் தான், ஆனா செஞ்சாரு ஒரு தப்பு. அந்த வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட பூமி அது அவர் என்ன பண்ணல, அந்த தேசம் இல்லைங்களா, அது நமக்கு நிழல் இல்லைங்களா? நமக்கு வாக்கு சத்தம் இருக்குது பரலோகத்துல, அதைய அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு மோசைக்கு இருந்தா மரணம் இல்ல, அது ஒரு நிழல். எப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற நாம கூட அந்த கடைசி விஷயங்கள்ல தவறு பொழுது அந்த ஒரு பரிசை நாம விட்டுடுறோம், சரிங்களா? இதுக்கு ஒரு நல்ல வசனம் நீங்க படிக்கலாம், இங்கன்னா எபேசியர் 6 தெரிஞ்ச வசனம் தான், எபேசியர் 6:12 நினைக்கிறேன், சரிங்க? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சரிங்களா? அதுதான் அந்த சகலத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணணும், நிக்கணும். எதுக்கு சபை வாய்ப்புல இருக்க ஒருத்தர் சகலத்தையும் செஞ்சு முடிச்சு பரிபூர்ணம் பண்ணிட்டு நின்றுட்டே இருப்பார் இல்லைங்களா? தேவன் என்னை எடுத்துக்குவார், என்னை எடுத்துக்குவார், என்னை எடுத்துக்குவார் இல்லைங்களா? அதே சகலத்தையும் செய்து முடிக்கிறது ஒரு பார்ட்டு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில. அதற்கப்புறம் ஒரு வார்த்தை அவங்க என்ன பண்ணணும், நிற்கணும். சகலத்தையும் என்ன செஞ்சு முடிச்சாங்க, எதுல அவங்க நிக்கணும், எதுக்கு நிக்கணும், கரெக்ட் இல்லைங்களா? அப்போ பாவமா அழைக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு பரிபூர்ணப்படுத்தப்பட்டு வருவார்கள் இந்த சபை அங்கங்கள் சுவிசேஷர். அப்போ அவங்கள் அனுதின வாழ்க்கையில பரிசோதனை இருக்கும், அவங்க அதை ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிற அவங்க மேற்கொள்ளுகிற அளவுக்கு அவங்க பரிபூர்ணத்தை நோக்கி போயிட்டு கண்டிப்பா ஒரு சபை என்று சொல்லும் பொழுது அவரு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாயிண்ட்ல தேவன் அங்கீகரிக்கிற நிலைமை என்ன பண்ணிடுவார், வந்து நிப்பார். அவருடைய திராணிக்கு தேவன் கிட்ட அவர் பெற்றுக்கொண்ட கிருபைக்கு உண்மையுள்ளவரா தன்னை காண்பிப்பார். அப்படின்னா அந்த ஒரு அது என்ன மார்க், என்ன சொல்லலாம், மார்க் அடையாளம், பரிபூர்ணமான அன்பு சரிங்களா, அந்த பரிபூர்ண நிலைக்கு வந்துடுவாரு. வந்த உடனே தேவன் அவன் என்ன பண்றதில்ல, பூசுறது இல்ல. அந்த பரிபூர்ணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், குணநலன்கள்ல பரிபூர்ணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்குது அவருக்கு ஃபைனல் டெஸ்ட். அந்த ஃபைனல் டெஸ்ட் அவருக்கு அந்த கடைசி சோதனைக்காக தான் அவர் என்ன பண்றாரு. அந்த சோதனை வந்துட்டு எப்ப நடக்கும்னா, அந்த பரிபூர்ணத்தை அவன் அடைஞ்சு நின்னதுக்கு அப்புறம் சரிங்களா, அந்த பரிபூர்ணமான அன்பிலேயே தேவன் எடுத்துக் கொள்ளுகிற வரைக்கும் எவ்வளவு நாள் தங்களை காத்துக் கொள்ளுகிறாங்க. அந்த காத்துக் கொள்ளுகிற டைம்ல நிற்கும் போது அவங்களுக்கு சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்துல, எந்த விதத்தை நமக்கு தெரியாது, ஆனா வரும் கண்டிப்பா சரிங்களா. அந்த சோதனையில அவங்க என்ன ஆகணும், கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்காக தான் நீங்க என்ன பண்ணிடுங்க, சர்வாயுத வர்க்கத்தை பாருங்க. அப்போ ஆயுதத்தை தரிச்சு கொள்ற ஒரு ஒரு நிற்கிறதுக்காக நீங்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை போடுங்கன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, பரிபூர்ணத்தை அவங்க அடைஞ்சு நிக்கிறாங்கனால என்ன பண்ணிட்டாங்க, சர்வாயுத வர்க்கம் கரெக்டா போட்டு நிக்கிறாங்க. இன்னும் சண்டை, இனிமேல் தான் சண்டை, ஃபைனல் ஃபைட் இல்லைங்களா. அந்த ஃபைனல் ஆசிட் டெஸ்ட் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதம். அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த ஆதாமுடைய ஜட்ஜ்மெண்ட், அது போலவே யாருடைய ஜட்ஜ்மெண்ட், உலகத்தாருடைய ஜட்ஜ்மெண்ட், அது போலவே யாருடைய ஜட்ஜ்மெண்ட், சபையினருடைய. அப்படின்னா அவங்க அந்த கடைசி அவங்களை நியாயம் தீர்க்க போகிற அந்த சோதனைய அவங்க சந்திக்கிறதுக்கு முதல்ல தேவன் என்ன பண்ணுற, அவங்கள சத்தியத்தின் மூலம் பரிபூர்ண பரிசுத்த வர. ஆனா அது யாருக்கு நடக்கல, ஆதாமுக்கு நடக்கல. ஏன்னா அவர் சிருஷ்டிக்கு மேல எப்படி இருந்தார், பரிபூர்ணம். ஆனா சபையும் சரி உலக ஜனங்களும் சரி அந்த பரிபூர்ணத்துல இல்ல. அப்ப முதல்ல தேவன் என்ன பண்ணார், அவங்கள அதுக்கு அவங்களை தகுதிப்படுத்துறார். அப்போ அந்த அந்த டெஸ்ட் சந்திக்கணும்னா அதுக்கே அவங்க என்ன, அவங்க தங்கள நிரூபிச்சு காமிக்கணும் நிறைய டெஸ்ட்ல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்துல அதுக்கு தகுதியா அவங்க நிக்க போது இப்போ அவங்களுக்கு வரும் அந்த கடைசி ஃபைனல்ல டெஸ்ட் அதுல அவங்க தங்களை நிரூபிச்சு காமிக்கும் பொழுது அவர்கள் சபைனா சபை இல்லாட்டி இல்ல, அவர்கள் உலக ஜனங்கள் பரிபூர்ணம்னா பரிபூர்ணம், நித்திய ஜீவனா நித்திய ஜீவன் இல்லாட்டி இல்ல. அந்த ஃபைனல் டெஸ்ட்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா எசேக்கியேல் 20:21-22 சொல்றார், அவர் துன்மார்க்கனா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் செஞ்ச நீதி நிமித்தம் ஃபைனல் டெஸ்ட் அவர் பண்ணது நிமித்தம் என்ன ஆயிட்டார், அவரு அங்க நித்திய ஜீவன் இல்லாட்டி அவரு நீதிமானா இருந்து அந்த சமயத்துல போயிடுச்சுனா எல்லாமே. அப்ப அந்த ஃபைனல் டெஸ்ட் சபைக்கு இந்த எபேசியர் 6:13 இல்லைங்களா, அது உலக ஜனங்களுக்கு 20:7 அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இதே தேவனுடைய திட்டத்துல அந்த நியாய தீர்ப்புல இவ்வளவு விஷயங்கள் கூட அங்க இருக்கு. அதான் நம்ம சொல்றோம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷமான டெஸ்ட் இருக்கு சரிங்களா. அது குறிச்சு கூட ஒரு முக்கியமான பாடம் நம்ம பார்க்கணும், சபையினுடைய கடைசி நாட்களின் அனுபவங்கள், ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி சர்ச். இன்னும் நமக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்க போகுது, பிக்சர் வந்துருச்சுங்களா மைண்ட்ல, என்ன அனுபவம், அனுபவத்துக்குள்ள சபையை தேவன் அனுமதிக்க போறார், சபையை அனுபவிக்க போறார், அனுமதிக்க போறார். நான் நம்மளை பத்தி பேசல, நம்மை பத்தி பேசல, ஆனா இன்னும் பூமியில யார் இருக்கிறா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, நம்மை பற்றி பேசல, ஆனா பூமியில இன்னும் யார் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பாத அங்கங்கள் இருக்காங்க. அந்த பாத அங்கங்கள் அவங்க கடக்க வேண்டிய சில அனுபவங்கள் இருக்கு, அதுதான் ஃபைனல் டெஸ்ட். இந்த ஃபைனல் டெஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம், இது மாதிரி அந்த மற்ற அங்கங்களுக்கே வரல. நமக்கு ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த பூமியில மனுக்குலத்துக்கு ஒரு மாபெரும் கடைசி சாட்சி கொடுக்கணும். நிறைய நிழல்கள் இருக்குது, யோவான் ஸ்நானகன், எலியா, கிதியோன், இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த சபை கொடுப்பாங்க இந்த உலக ஜனங்களுக்கு கடைசி சாட்சி. அந்த சாட்சி கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த ஃபைனல் டெஸ்ட் இருக்கு சரிங்க. அப்போ அது குறிச்சு கூட நாம தேவன் சந்தர்ப்பம் மதிப்பு நம்ம அதை பார்க்கணும். அப்போ இந்த பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். தேவன் தாமே அசிர்வதிப்பார்கள்.